الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله سبحانه وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم لا تصب الدهر إلى آخر الحديث உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்துக்கு மனிதனை அனுப்பியது இருந்து மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சோப்புகளை கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்ட, உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்துதைத்த என் உயிரிழ மேலான அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தங்களுடைய அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடித்தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபிஉன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே ஏத்திகாஃபுடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹுவும் ரசூலும் எமது வாழ்வில் இவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ரபலுத அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு நாங்களாகவே வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது மனித வாழ்வின் முடிவும் அல்ல. நாங்கள் மரணித்து விட்டால் எங்களை கபரிலே அடக்கிவிட்டார்கள், இத்துடன் எங்களுடைய பிரச்சனை முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நீண்ட வாழ்க்கையின் ஒரு பயணத்திலே ஒரு பகுதிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை இது கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய இடம்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை அது ஒன்று சுவர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய அந்த நிரந்தரமான வாழ்க்கையை சுவர்க்கமாக ஆக்கி தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் மீண்டும் ஒரு புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். புதிய வருடம் என்று சொன்னவுடன் சிலர் நினைக்கலாம், இன்னும் ஜனவரி வரவும் இல்லை, எப்படி ஒரு புதிய வருடத்திற்கு நாங்கள் சென்றோம் என நினைக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் அப்படி நினைக்க கூடாது. எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, எங்களுடைய மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம், எங்களுடைய மார்க்கம் இன்னும் ஒரு வருடத்திலே கடன் வாங்கி வாழ வைத்த ஒரு மார்க்கம் அல்ல, இது எங்களுடைய பூர்த்தியான மார்க்கம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் இஸ்லாமிய கலண்டர் அடிப்படையில் 1441 ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கின்றோம். 1441 ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கின்றோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்பது எங்களுடைய இஸ்லாமிய கலண்டர் அல்ல. அதே போல ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு கலண்டர் இருக்குது உலகத்தில். எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பௌத்த சகோதரர்களுக்கு ஒரு கலண்டர் இருக்குது, அதே போல இந்து சகோதரர்களுக்கு ஒரு கலண்டர் இருக்குது. இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்பதுதான் முழு உலகத்திலையும் பரவலாக எல்லாரும் பார்க்கக்கூடியது. இது கிறிஸ்தவர்களுடைய கணக்கடிப்படையிலே வைத்திருக்கக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் உலகமே அந்த கலண்டரை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு என்ன செய்தாலும் எங்களுக்கு முழுமையாக அதை மாத்திரம் பின்பற்றி உலகத்தில் வாழ முடியாது. நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு தனித்துவமான கவலையான விடயம் என்ன தெரியுமா, சிலரிடம் எங்களுடைய அரபிய எங்களுடைய கலாச்சாரத்துக்குரிய மாதங்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் எங்கள் அதிகமானவர்களுக்கு இன்று தெரியாமல் இருக்கும். முஹர்ரம்மா அது என்னன்னு கேட்பாங்க, ரஜபா, ஷாபானா, துல்காதாவா, துல்ஹிஜ்ஜாவா, அது என்ன மாதம், எப்ப மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்சம் அதில் கவனம் எடுத்து வீட்டிலே அது சம்பந்தமாக கலந்தாலோசியுங்கள். இன்று டேட் என்ன என்று பேசுவதை போல இன்றைக்கு ஹிஜ்ரி ஆண்டு பிறை என்ன என்று நாங்கள் கலந்தாலோசிக்கணும். எங்களுடைய பழக்கத்தில் இருப்பதை எப்ப தெரியுமா, நாங்க புறப்பாக்குறது நோன்பு பெருநாளைக்கு மட்டும்தான். அதனாலதான் நாங்க உலமாக்களுக்கு ஏசுறோம், நோன்பு பெருநாளைக்கு மட்டும்தான் எங்களுக்கு புற தேவை. அதனாலதான் அவனோல் பொய் சொல்லியிருப்பானுவல், கண்ட குறைய இல்லை என்றானுவல், டேட்டை மாத்திட்டானுவல், கவர்மெண்ட்டுக்கு சார்பா செய்யறானுவல், சிலவங்க பேசுற சிலவங்க என்ன அதிகமானவர்கள் அந்த ஒரு நாள் பெருநாளை கொண்டாடுவதற்கு தான் எங்களுக்கு பிறை தேவை. இன்னியமான சகோதரர்களை, பெரியவர்களே, அது பெருநாள் மாத்திரம் கொண்டாடுவதற்காக பிறை பார்ப்பதில்லை எங்களுடைய சமூகம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த கணக்கை கணக்கெடுக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், அப்ப இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 12 மாசங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, எங்களுக்கும் 12 மாசங்கள் தான் இருக்கின்றன, அவர்களுக்கும் 12 மாதங்கள் தான் இருக்கின்றன. யார் இந்த 12 மாதங்களை உருவாக்கியது? கண்ணியமான சோதரிலே, பெரியவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் அவைகளிடத்திலே அந்த தலைவர்களிடத்தில் நீங்க கேட்டு பாருங்கள், குர்ஆன் சவால் விடுவதை போல குர்ஆன் சொல்லுவதை போல இந்த பூமியும் இந்த வானமும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே 12 மாதங்களை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். முடிவானவர்கள் இன்று அறிவில் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள், நவீன யுகம் என்று சொல்லுகின்றார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் இருக்கின்றார்கள். முடியும் என்றால் 13 மாதத்தை உருவாக்குங்கள் பார்க்கலாம். உலகத்திலே 24 மணித்தியாலத்தை விட்டு ஒரு 25 மணித்தியாலம் உருவாக்குங்கள் பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது அல்லாஹ் படைத்த உலகம், அல்லாஹ் நிர்ணயித்த காலம், அல்லாஹ் முடிவு செய்த நேரம்,
இதனை உலகத்தில் யாரும் எதையும் செய்ய முடியாது என்பது அல்லாஹ்வுடைய சவால் குர்ஆனிலே. நீங்கள் எத்தனை வேத புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன, நீங்கள் பிற மத தலைவர்களுடன் பழகக்கூடியவர்களாக இருப்பீர்கள், எந்த மத புத்தகத்திலேயாவது நான் வானத்தை படைத்தேன், நான் பூமியை படைத்தேன், பூமியை அழிப்பேன், வானத்தை சுக்கு நூறாக்குவேன், கடலை அழிப்பேன் என்று எந்த மத தலைவர்களாவது அவர்கள் கடவுளாக பின்பற்றக்கூடியவர்கள் எங்கேயாவது பேசி இருக்கின்றார்களா என்று கேளுங்கள். எங்கேயுமே பேசியில்லை. ஏன் ஏன் பேசியில்லை? அவர்கள் அவர்கள் படைக்கவில்லை, அதனால் அவர்கள் பேசவில்லை. அல்லாஹ் படைத்தான், அதனால் அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த காலத்தை உருவாக்கியவன் அல்லாஹ், 12 மாதங்கள் என அமைத்தவன் அல்லாஹ், இந்த வருட அமைப்பை அமைத்தவன் அல்லாஹ், நாட்களை அமைத்தவன் அல்லாஹ், அதற்குரிய அளவுகோலை அமைத்தவன் அல்லாஹ். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தான் இந்த 12 மாதங்களை ஆக்கினான். அப்ப 12 மாதங்களை முதலாவது பெயர் வைத்தவன் ஜனவரி பிப்ரவரியா? இல்லை, அல்லாஹ் வைத்த பெயர் தான் இந்த முஹர்ரம். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் மக்தபுகளிலே, குரான் மதரசாக்களிலே உலமாக்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதங்களை படித்துக் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கின்றன. அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கின்றன எங்களுக்கு? அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உலமாக்களை அணுகி கேளுங்கள், எங்களுடைய ஜகாத்துடைய கணக்கு பார்க்க வேண்டும். இந்த பிறை அடிப்படையிலான கேலண்டரின் மூலமாகத்தான் நீங்கள் ஜகாத்துடைய கணக்கை நீங்கள் பார்க்க வேண்டும். பிறை அடிப்படையிலான கணக்கு கேலண்டரின் மூலமாகத்தான். அது மாத்திரமல்ல, இத்தாவுடைய கணக்கெடுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். இத்தா, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த பெண் 4 மாதமும் 10 நாளும் ஐதா இருக்க வேண்டும். அதே போன்று தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அல்லது ஹுலூ அல்லது ஃபஸ்ல் செய்யப்பட்டு விட்டால் சலாசத்து குரூ என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இவைகளை கணக்கெடுக்க வேண்டும். இந்த இஸ்லாமிக் கலண்டர் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் அந்த என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாத அடிப்படையிலான கலண்டர் படிதான் எங்களுடைய கணக்கெடுப்புகள் கணக்கெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதில் நாங்கள் இன்று அதிகமானவர்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, யோசிக்கலாம், அப்ப இந்த கலண்டர் அடிப்படை எங்களுக்கு எப்பொழுது உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கியது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்துல தான் இந்த கலண்டர் பிரச்சனைகளுக்கு வந்துச்சு. வந்ததுக்கு பின்னால ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மஷூரா ஷூரா இடத்திலே போட்டார்கள். என்ன செய்யறது? பல மஷூராக்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மஷூராக்கள் சொன்னார்கள். குர்ஆன் இறங்கியதை வைத்து எங்களுடைய கணக்கெடுப்பை, எங்களுடைய ஆண்டு கணக்கை ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் சொன்னாங்க, வஹீ ஆரம்பித்ததை வைத்து ஆரம்பிப்போம். இப்படி ஒவ்வொரு கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் தான் முடிவெடுக்கப்பட்டது, வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்லாமிய வரலாற்றிலே, நபியுடைய வாழ்க்கை வரலாறிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய அந்த நபியுடைய மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்துத்தான் எங்களுடைய ஆண்டு கணக்குக்கு ஹிஜ்ரி என்ற பெயரை ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே அந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு என்ற பெயரை எங்களுடைய இஸ்லாமிக் கலண்டருக்கு புகுத்தப்பட்ட பெயர் தான். எங்களுடைய அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த பயணத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய ஆண்டு கணக்கு அன்றிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. ஹிஜ்ரி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா? அதை ஏன் இவ்வளவு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்தான், வஹி இறங்கினது நபி அவர்களுக்கு. 40 வயதுக்கு முன்னால் நபி அவர்கள் மக்காவில், நபி அவர்கள் தான் ஹீரோ, நபி அவங்களை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க, நபி அவங்களுக்கு தான் அல் அமீன் என்று சொல்லுவாங்க, நபி அவர்களுக்கு தான் சாதிக் என்று சொல்லுவாங்க, நபி அவர்கள் தான் கண்ணியமானவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜரல் அஸ்வத் கல் வெளியில் எடுக்கப்பட்டு திரும்ப அந்த கல்லை யாரு வைக்கிற என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு காபத்துல்லால. அந்த நேரம் நபியவர்களுக்கு சுமார் 35 வயது இருக்கும். 35 வயது இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அவர்களுக்குள்ளே குழப்பம், கோத்திரங்கள் இருந்தார்கள், பல குலத்தவர்கள் இருந்தார்கள், யாரு வைக்கிற என்ற பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபி அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்களைத்தான், நாங்கள் எதிர்பார்த்தது உங்களைத்தான், நீங்க தான் இதனை வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சுபகுடைய நேரத்திலே யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகின்றார்களோ எல்லோரும் சமூகம் அழியுங்கள் என்று ரசூலுல்லா எல்லாரையும் சமூகம் அழிக்க வச்சு ஒரு போர்வையிலே அந்த கல்லை தூக்கி வைத்து எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி வைத்தார்கள் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மதிக்கப்பட்டார்கள். எப்பொழுது என்றால் 40 வயதுக்கு முதல், 40 வயதுக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்க எப்ப ஒரு சமூகம் பாவ செயல்கள் ஈடுபடுதோ அத பராமுகமாக இருக்கின்றீர்களோ அது வரைக்கும் நீங்க நல்ல மனுஷன். தவறு செய்யறவரை பார்த்து ஒன்றுமே சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க நல்ல மனுஷன். தவறு செய்யறவங்க கூட சொல்லுவான் நல்ல மனுஷன் இவர் அப்படி. எப்ப நீங்க செய்யறது தவறு என்று சொல்ல ஆரம்பிப்பீங்களோ அண்டையிலிருந்து தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். வாப்பா மகனுக்கு சரல, மகன் வாப்பாக்கு சரல, கூட்டாளி கூட்டாளிக்கு சரல, சொந்தங்கள் சொந்தங்களுக்கு சரல, உலமாக்கள் சரியில்லாம போவாங்க. நல்ல ஹசரத் தவறு, நல்ல மனுஷன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தவறு எப்பயாவது ஹசரத் பேசிட்டார்னா நல்லா இருந்தாரு இப்ப கொஞ்சம் மோசம்வான், நல்லா தான் இருந்தாரு இப்ப கொஞ்சம் மோசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வஹி இறங்கி தாவாவை ஆரம்பித்தார்களோ, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை ரசூலுல்லாஹ் எப்பொழுது ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, 40 வயதுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வயது வரைக்கும் நபி அவர்கள் மக்காவிலே பட்ட இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அது எண்ணில் அடங்காதது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் நினைக்கிறேன் அபு சயீதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹதீஸ் ரிவாயத் செய்கின்றார்கள். நான் ஒரு நாள் மக்காவுடைய பஜாரில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு அழகான வாலிபர் லா இலாஹா இல்லல்லாஹ் கூலு லா இலாஹா இல்லல்லாஹு துஃப்லிஹூன் என்று சொல்லிக் கொண்டே போகின்றார். அந்த அழகை என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரகாசமான முகம், அவ்வளவு அழகான ஒரு வதனம் அது நபியுடைய. நானும் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென ஒரு மனிதர் வந்தார், காரி முகத்துல துப்பிட்டார், காரி முகத்துல துப்பிட்டார். துப்பின உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்மணி பாத்திரத்துல தண்ணியோட வந்து ஒரு புடவத்துல தண்ணியில போட்டு நலச்சி முகத்தை தொடச்சி விட்டாங்க. நான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். நான் விசாரித்தேன், இது யார், என்ன சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் நான் கேள்விப்பட்டேன், அவர்தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்னது தீனுல் இஸ்லாத்தை, கலிமாவை சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னதுக்கு துப்பினவர் யார், அவருடைய தந்தையின் உடன் பிறந்த ஒரு சகோதரர். முதலாவது பிரச்சனை குடும்பத்தால தான் வருங்க. நியமான சகோதரர்களை பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சளைக்கவில்லை. இன்று சாதாரணமா எங்களுக்கு தம்பியாண்ட எவ்வளவு கோல வருது, சாதாரணமா அல்லாஹுடைய தீன் ஒரு சின்ன வார்த்தை ஏசிட்டாண்டா எங்களுக்கு தூக்கம் போவதில்லை. நபியவர்கள் மக்காவில் பட்ட இன்னல்களை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு வஹி அறிவித்தான், நபியே நீங்க என்ன செய்யுங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போங்க, மதீனாவுல நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, அதுதான் ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரம் 53 வயது இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த செய்தியை நபி அவர்கள் ஏற்கனவே நபி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பராகிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள். எப்பயாவது ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், எதுக்கும் நீங்க தயாராக இருங்க என்று சொல்லி வைத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த அந்த சம்பவங்களை ரிவாய்ஸ் செய்யும் போது சொல்லுகின்றார்கள், எங்களுடைய இந்த செய்தியை எப்பொழுது நபி அவர்கள் என்னுடைய தந்தைக்கு சொல்லி வைத்தார்களோ அன்றிலிருந்து என்னுடைய தந்தை வீட்டுடைய முன்கதவை மூடி வைத்த வரலாறு கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாம் என்று தயாராக இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை, இரண்டு ஒட்டகங்களை வாங்கி வீட்டுக்கு முன்னாலே கட்டி வைத்திருந்தார்கள் ஹிஜ்ரத் போறதுக்கு தயாராக. ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வராத ஒரு நேரத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தூரத்திலே கண்டார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வருவதை போல இருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டையாக கிட்டையாக நபி அவர்கள் தான் வருகின்றார்கள். நபி அவர்கள் வந்து கதவை மூடுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், அபூபக்கரே உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் வெளியில போக சொல்லுங்க, நான் உங்களுடன் முக்கியமான ஒரு ரகசியம் பேச வேண்டும். சொன்னார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இது உங்களுடைய குடும்பம், ரகசியம் பாதுகாக்கப்படும், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நன்மதிப்பும் முஸ்லிம்களுடைய மதிப்பும் முஸ்லிம்களுடைய அமானிதமும் கண்ணியமும் இழந்து நிற்கின்ற காலத்திலே இருக்கின்றோம். அன்று நபி அவர்களை சொன்னார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இது உங்களுடைய குடும்பம், அமானிதம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று எங்களை நாங்களே காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே, பெரியவர்களே. இன்று இந்த நாட்டிலே எங்களுக்கு வந்த மிகப்பெரிய துர்பாக்கியம்தான் எங்களை நாங்களே காட்டி கொடுத்த வரலாறு சகோதரர்களே, பெரியவர்களே. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லா, நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுடைய குடும்பம். சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி தந்துட்டான். உடனே அவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, ஸஹபத்துக யா ரசூலுல்லா, உங்களோட யார போறதுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு போக சொன்னான் எனக்கு. ஆயிஷா அன்ஹா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நான் அன்றுதான் கண்டேன் என்னுடைய தந்தை அழுவதை, நபி அவர்களை கட்டி அணைத்து அழுதார்கள் என்னுடைய தந்தை சந்தோஷத்துல. எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. வரலாற்றிலே அளிக்க முடியாத ஒரு பயணத்துக்கு நபி அவர்களுக்கு பாதுகாப்பு, நபி அவர்களோட பயணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று என்னுடைய தந்தை அழுததை பார்த்தேன். பயணம் ஆரம்பமானது. என்னுடைய வாப்பா கிட்டத்தட்ட 6000 திருகம் பணத்தை வைத்திருந்தார், பணம் சேகரித்து வைத்திருந்தார், 2 ஒட்டகம் வாங்கி வைத்திருந்தார். நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவிடத்தில் என்னுடைய பெருமதியை சொல்லுங்க, நான் அதனை தந்து விடுகின்றேன். சொன்னாங்க, யா ரசூலுல்லா, நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகின்றேன். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, இது வரலாறே உலகம் அழியும் வரைக்கும் பேச போகக்கூடிய வரலாறு, அது என்னுடைய சொந்த பணத்தில் இருக்க வேண்டும் என நபி அவர்கள் பலவந்தமாக பணத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை தன்னுடைய சொந்த சல்லிக்கு வாங்கி எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இந்த சம்பவங்களை படியுங்கள். இன்று யாருடைய வரலாறுகளை படித்துக் கொண்டிருக்கின்றோம், யாரை பற்றியோ பேசிக் கொண்டிருக்கின்றோம், இவைகளை இந்த நபியுடைய இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். தேவையானவர்கள் அர் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே தமிழிலே அது வந்திருக்கின்றது. நபியுடைய வரலாறு எழுதப்பட்ட மிக அவார்டு வாங்கின பரிசு, முதல் பரிசு வாங்கின புத்தகம் அதுதான் கிதாப் அர் ரஹீக்குல் மக்தூம். தமிழிலேயும் இருக்கின்றது, ஆங்கிலத்திலும் இருக்கின்றது, எங்களுடைய சகோதர மொழி பாசை ஆகிய சிங்களத்திலும் இருக்கின்றன. வாங்கி இதனுடைய வரலாறுகளை படியுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயணமாகின்றார்கள். பயணமாகி முதலாவது போயிட்டு அவங்க தங்குறாங்க மக்காவிலிருந்து வெளியில போகாம மக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த சௌர் குகையிலே மறைந்திருந்தார்கள். அந்த வரலாறை குர்ஆன் பேசுகின்றது சகோதரர்களே, பெரியவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மடியிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே காபிர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. எல்லா பக்கத்துக்கும் அறிவித்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு ஓடுகிறார், அவரை பிடியுங்கள், அவரை கொலை செய்யுங்கள், உயிருடனோ உயிரில்லாமலோ கொண்டு வந்தால் அவருடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும், 100 பொற்காசுகள் வழங்கப்படும் என எல்லா பக்கங்களிலும் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு தங்கி இருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிக முக்கியமாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பம் உதவியாக இருந்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லோரும் உதவியாக இருந்தாங்க. அவங்களோட எந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயணத்தை ரெடி பண்ணினாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு சுமார் 455 கிலோமீட்டர் இருக்கின்றன. அந்த பயணத்தை சுருக்கமான வழியிலே பாதை காட்டக்கூடிய அந்த நேரத்திலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகத் அல்லைன் என்று சொல்லக்கூடியவர் தான் பாதை வழிகாட்டுவதில் மிகத் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அவருக்கு பணம் கொடுத்து ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை வாங்கி வைத்திருந்தார்கள், எங்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அவரும் இந்த பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். இந்த கட்டத்தில்தான் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த குகையிலே நபி அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள், அந்த காபிர்கள் குகை அடிவாரத்திலே வருகின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காலை பார்த்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து நடுங்கினார்கள், நபி அவர்களை கண்டு விடுவார்களோ என்று. அந்த கட்டத்திலே தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களை எதிரிகள் நெருங்கி விட்டார்கள், நான் அவர்களுடைய காலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பருக்கு சொன்ன ஆறுதலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது நபி அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சொன்ன ஆறுதல் அல்ல, எங்களை மாறி இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்களுக்கு மத்தியிலே நெசுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் சொன்ன ஆறுதல் தான் இது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த இருவரும் அந்த குகையில இருந்த நேரத்திலே அவருடைய நண்பர் தன்னுடைய நண்பருக்கு எங்களை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே, அந்த நேரத்திலே அவருடைய நண்பர் அவருக்கு சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். இன்றும் இந்த மிம்பரில் இருந்து என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்லுகின்றேன், எங்களை இந்த உலகத்தில் யாரும் அசைக்க முடியாது, அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான், அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான் என்ற அந்த தானக மந்திரத்தை அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களுடன் இருப்பான். இதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காஃபிர்களுடைய காலை பார்த்து நேரம் படித்துக் கொடுத்த வரலாறு. இது எங்களுடைய ரசூலுல்லாஹ் மாத்திரம் சொன்ன வரலாறு அல்ல, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு சொன்னது இதைத்தான். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதி குறுக்கிடுகின்றது, உம்மத்தினர் சொல்கின்றார் என்ன செய்ய, அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய ரப் என்னுடன் இருக்கின்றான். எல்லா நபிமார்களும் நெருப்பிலே போடப்பட்டிருக்கின்றன, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும் அதுதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரழியல்லாஹும் 3 நாள் அங்கிருந்து திரும்ப பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்களுடைய வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பயணம், நபி அவர்களிடத்திலே அமானிதமான பொருட்கள் இருந்துச்சு, நபி அவர்களிடத்திலே அமானிதமான சொத்துக்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இதையெல்லாம் ஹதரத் அலிக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க முடிச்சிட்டு வந்து சேருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பயணமாகினாங்க. சுமார் 13, 14 அல்லது 12 பல ரிவாயத்துகள் வருகின்றன நாட்களில் நபி அவர்கள் மதீனாவை அடைய இருக்கின்ற கட்டத்திலேதான் எல்லோரும் தேடி அலைந்தார்கள் நபியை பிடித்து கொலை செய்வதற்கு, அந்த சன்மானங்களை பெறுவதற்கு. நவுதுபில்லா, கண்ணியமான சோதரிலே, யாருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போனார்கள் என்றால், சில கட்டங்களில் முன்னால போவாங்க, பின்னால போவாங்க, இடது பக்கம் போவாங்க, வலது பக்கம் போவாங்க, நபிக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுக்காகவே நபி அவங்களோட 2.5 உரசி கொண்டே போனார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், உலகத்தில் எனக்கு எல்லோரும் செஞ்ச உதவிக்கு பிரதி உபகாரம் நான் செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கர் எனக்கு செய்த உதவிக்கு பிரதி உபகாரம் என்னால செய்ய முடியல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்களும் அபூபக்கர் போய்கொண்டிருக்கின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹும், ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் நபி அவர்களுக்கு கிட்ட வந்தார், அவர்தான் சுராகத் இப்னு மாலிக். பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுராகா கிட்ட வந்தாங்க நபி அவங்களுக்கு கிட்ட. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சுராக்காவை கண்டுவிட்டு நபி அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் கதஃபான சுராக்கா, சுராக்கா நெருங்கி விட்டார் எங்களை. நபி அவர்கள் சொன்னாங்க, நீ பயப்படவானா சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமியை சுராக்காவை பிடித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு மொஜிசாவை கொடுத்திருந்தான். சுராக்கா அவர்களுடைய ரழியல்லாஹு அவர்களுடைய குதிரையுடைய கால்கள் அடுத்த எட்டை எட்டு எடுத்து வைக்க முடியாமல் திணறினது, பூமி பிடித்துக் கொண்டது சுராக்காவை. சுராக்கா நபி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள், திரும்பி வரமாட்டேன், என்னை விடுவித்து விடுங்கள். மீண்டும் நபி அவர்கள் மன்னிப்பு கொடுத்தார்கள், திரும்பவும் நபி அவர்களை பின்தொயர்ந்தார். இப்படி மூன்று முறை செய்தார். மூன்றாவது முறை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், சுராக்காவுடைய குதிரையுடைய வயிற்று பகுதி பூமியிலே உரசுகின்ற அளவுக்கு பூமி சுராக்காவுடைய குதிரையை பிடித்துக் கொண்டது. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கின்றேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன், இதற்கு பின்னால் நான் உங்களை பின்புற மாட்டேன் என்று நபி அவர்களிடம் அறுதிமானம் விட்டு அவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார். உடனே நபி அவர்கள் பூமிக்கு சொன்னார்கள், சுராக்காவை விட்டுவிடு என்று. உடனே அதிலிருந்து திரும்பினார்கள். நபி அவர்கள் சுராக்காக்கு ஒரு அறுதிமானம் கொடுத்தார்கள், உங்களுக்கு ரோம் உடைய மன்னருடைய கையில இருக்கக்கூடிய அந்த தங்க வளையலை பரிசாக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவுக்கு சொன்னார்கள். சுராக்கா திரும்பி வந்தாரே, ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் சுராக்கா நபி அவர்களை கண்டேன், நபி அவர்களை காட்டி கொடுத்த வரலாறே கிடையாது. சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வந்து மக்கா மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மஸ்ஜித் நபவியில இருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்து முதலாவது தங்கின இடம்தான் மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை நபி அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து அமைத்தார்கள். இன்றும் உம்ராவுக்கு ஹஜ்ஜிகளுக்கு போற சகோதரர்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் குபாவுக்கு எல்லோரும் போயிட்டு வருவார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, யார் மஸ்ஜிதுல் குபால வந்து 2 ரக்கார் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வுது செய்து கொண்டு வந்து மஸ்ஜிதுல் குபால யார் 2 ரக்கார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் மஸ்ஜிதுல் குபா இருக்கக்கூடிய இடத்திலே தங்கி இருந்தார்கள். அந்த நேரம் நபி அவர்கள் யாரையெல்லாம் மதீனாவை மக்காவில் விட்டு விட்டு வந்தார்களோ எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ஹதரத் அலி நடந்து கால் வீங்கிய நிலைமையில் ரசூலுல்லாஹி வந்து கட்டி அணைத்து அழுதார்கள். மதீனாவுடைய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வரவேற்றார்கள் என்றால், قال البدر علينا من صنيه الوداع وجب الشكر علينا ما دعا لله دا என்ற அந்த நபி அவர்களை வரவேற்று மதீனாவுடைய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் நபி அவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று நபி அவர்களுடைய ஒட்டகத்தில் நபி அவர்கள் இருக்க மதீனாவுடைய முழு மக்களும் நபி அவர்களை கூப்பிட்டார்கள், எங்கட வீட்டுக்கு வாங்க, எங்கட வீட்டுக்கு வாங்க, எங்கட விருந்தோம்கள். மதீனாவுடைய மதீனா வாசிகள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு, அவர்கள் நல்ல மக்கள், நல்ல அஹ்லாக்கானவர்கள், நல்ல இறக்க மனப்பான்மையுடையவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்துக்கல்லாஹ் பணித்திருக்கின்றான், எங்க போக வேண்டும் என்று அதை எங்க அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த இடத்துக்கு போகும் என நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய ஒட்டகம் வந்து இப்பொழுது மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடத்திலே படுத்து கொண்டது. நபி அவர்கள் கேட்டார்கள், இது யாருடைய இடம்? 2 அநாத பிள்ளைகள் வந்தார்கள். நான் நினைக்கிறேன் முஆத் இப்னு அஃப்ரா, முஆவித் இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், வந்து யா ரசூலுல்லாஹ், இது எங்களுடையது, நீங்க அன்பளிப்பாக எடுத்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. இது எங்களுடையது, நீங்க அன்பளிப்பாக எடுத்துக் கொள்ளுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அநாத பிள்ளைகள், பாருங்க நபியுடைய பண்பை, நீங்க அநாத பிள்ளைகள், உங்களுடைய அன்பளிப்பாக எனக்கு தந்து விட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹதரத் ரசூலுல்லாஹ் அதற்கு பெருமதியான பணத்தை கொடுக்க சொல்லி ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரி பெரியவர்களே, அந்த இடத்துலதான் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம். அதுக்கு பின்னால் அந்த ஒட்டகம் எழும்பி நடக்க ஆரம்பித்து முழு மதீனாவுடைய மக்களும் அதுக்கு பின்னால போவாங்க. எல்லோரும் ஆசை வச்சாங்க, நபி அவங்க ஏண்ட வீட்டுக்கு தான் வரணும், நபி அவங்க ஏண்ட வீட்டுக்கு தான் வரணும், எல்லோரும் ஆசை வச்சாங்க. ஆனா அந்த ஒட்டகம் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்கு தான் பேய்த்து சேர்ந்தது. மதீனாவுடைய மக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹிக்கும் சஹாபாக்களுக்கும் உதவி செஞ்சாங்கண்டா, சில சஹாபாக்கள் சொன்னாங்க, எனக்கு ரெண்டு ஊடு இருக்குது, ஒரு ஊட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவியை நான் தலாக் சொல்லுகின்றேன், அவருடைய இதான் முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க கல்யாணம் முடிச்சுக் கொள்ளுங்க. அந்த அளவுக்கு கண்ணியமான சோதரிலே பெரியவர்களே, மதீனாவுடைய மக்கள் ரசூலுல்லாவுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்துத்தான் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, எங்களுடைய ஹிஜ்ரி கணக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹிஜ்ரி என்ற ஆண்டு இதன் மூலமாகத்தான் எங்களுடைய இந்த கேலண்டருக்கு வந்துச்சு. எனவே சகோதரர்களே பெரியவர்களே, மிக விரிவான வரலாறு, இதில் இன்னும் எவ்வளோ சங்கதிகள் செய்திகள் சொல்ல இருக்கின்றன. தேடி படியுங்கள், வரலாற்று படியுங்கள். எங்களுடைய தனித்துவத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். எங்களுடைய கலண்டரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், எங்களுடைய எல்லா கிரியைகளும் அந்த முறைப்படிதான் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு என்ன கட்டளைகளை இட்டிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை அழகான முறையில் இந்த உலகத்தில் எடுத்து வாழ்வதற்குரிய எல்லா சூழலையும் ஏற்பாடு செய்து தருவானாக. அல்லாஹ் கிருபையுள்ளவனே, சங்கையாளனே அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் அதனை செயல்படுத்துவதற்கும் உரிய சூழலை உலகத்தில் எங்களுக்கு உருவாக்கி தந்தருள்வாயாக. அதனை செய்யக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் அதனை வெறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அதன் மீது ஆசையையும் விருப்பத்தையும் அவருடைய உள்ளத்திலே நீ போட்டருள்வாயாக. உன்னுடைய கட்டளைகளை செய்வதற்குரிய சூழலை இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த நாட்டிலே எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. சங்கையாளனை இறக்கும் மூலம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்கட கண்ணியமான உம்மா வாப்பட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கட உம்மா வாப்பாள யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்த கபறுகள் இருக்கின்றார்களே அல்லாஹ், அவருடைய கபறுகளை இனி சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. குறிப்பாக குரானையும் ஹதீஸையும் எங்களுக்கு கற்றுத்தந்த மாலிம்கள், அதே போல உஸ்தாத்மார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்த அனைவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. என்னுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக. பிள்ளைகளை ஈமான் உள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக, கண்ணியமான பிள்ளைகளை ஆக்குவாயாக, தக்குவா உள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கு முருத்ததுல இருந்தும் எங்களோட பிள்ளைகளை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். சங்கையாளன் இறக்கம் உள்ளவனே, தீனோட வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்து சொல்வாயாக. வாஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.